أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நமது ஓல்டு சுனாயா தாவா சென்டர் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த பத்ஹா ஜும்மா மஸ்ஜிதில் வைத்து மாதாந்திர மார்க்க விளக்க குடும்ப நிகழ்ச்சியில நாம் எல்லாம் குடும்பத்தோடு திரளாக பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நிகழ்ச்சியில் எனக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தலையங்கம் நிம்மதியான வீடு, இனிய இல்லம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக நாம் நம்முடைய சொந்த ஊரை விட்டு, நாட்டை விட்டு பல மைலுக்கு அப்பா தாண்டி இந்த நாட்டில பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காகவும் நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் நம்முடைய குடும்பத்தை சரியான முறையில் வாழ்க்கை அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கவும் சொந்த ஒரு வீட்டை உருவாக்கவும் இப்படி பல காரணங்களால் பல சகோதரர்கள் நாம் இங்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்திருக்கிறான், நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். இந்த சூழலை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எத்தனையோ பேர் கை நிரம்ப சம்பாதிக்கிறார்கள், மனைவிக்கு என்ன என்ன தேவைகள் என்பதை முழுமையாக பூர்த்தி செய்கிறார்கள், குடும்பத்திற்கு இதர தேவைகளையும் வழங்குகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் மன நிம்மதி என்பது இல்லாமல் இருக்கிறது, மன அமைதி என்பது இல்லாமல் இருக்கிறது. வீட்டிலே பல பல பற்பல பிரச்சனைகள், குடும்பத்திலே பல சிக்கல்கள், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. என்னதான் பொருளாதாரத்தை சம்பாதித்தாலும், நாம் நன்றாக இருந்தாலும் நம்முடைய வீட்டில நிம்மதி இல்லையே, அதற்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தீர்வு என்ன என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் 16வது அத்தியாயம் சூரத்து நஹல் என்ற அத்தியாயத்தில் 80வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வல்லாஹு ஜஅல லகும் மின் புயூதிக்கும் சகனா, அல்லாஹ் உங்களுக்காக உங்களுடைய வீட்டில ஒரு நிம்மதியை வழங்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப வீட்டிலே நிம்மதியை தருவது என்பது அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ்தான் நிம்மதியை தர முடியும், வேறு யாராலும் நிம்மதியை தர முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டம் மட்டும்தான் உண்மையில அது சரியானதாக இருக்க முடியும். ஆனால் நம்முடைய வீடுகள் அப்படி இல்லையே. அதனால ஒரு பழமொழியை சொல்வார்கள், வீடுகள் எல்லாம் வீடு இல்லை, வீடுகள் எல்லாம் வீடு இல்லை, நிம்மதியான வீடுதான் வீடு என்று சொல்வார்கள். உண்மையில் அப்படித்தான். மிகப்பெரிய பங்களாவாக இருக்கும், எல்லா வகையான சிறப்பம்சங்கள், சொகுசு வாழ்க்கை, ஒரு லக்ஸரி லைஃப் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த வீட்டில பல பல பிரச்சனைகள் இருக்கின்றன என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நான் உங்களுக்கு நிம்மதியை தந்திருக்கின்றேன், நான் உங்களுக்கு நிம்மதியை வழங்கியிருக்கின்றேன் என்று சொல்கிறான். அப்படியானால் நிம்மதியை பெற முடியவில்லையே, நிம்மதி நமக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் அழகான சில வழிகாட்டுதலை கொடுக்கின்றது. அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும், அந்த வீடு நல்ல முறையில் அது இயங்கும் என்பதில் இரண்டாம் கருத்திற்கு இடமில்லை. அன்பானவர்களே, பொதுவாக நம்முடைய வீட்டினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கின்றன என்றால், ஒரு இஸ்லாமிய ஒரு வீடு, இஸ்லாமிய இல்லம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் இன்று வீடுகளில ஷைத்தான்களை நாம் அமர வைக்கிறோம், நமது வீடுகளில ஷைத்தானை தங்க வைக்கிறோம், நம்முடைய வீடுகளில் ஷைத்தானை குடியமர்த்தி விட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த ஷைத்தான்களுக்கு விருந்தும் கொடுக்கின்றோம். கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது, என்ன பேசுகிறார் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், அதனை நான் உங்களுக்கு பின்னால் வரிசைப்படுத்தி சொல்கிறேன். அன்பானவர்களே, அபு முஸல்லல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலும் முஸ்லிமிலும் இடம்பெற்றுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய ஒரு வீடு, அல்லாஹுவை நினைவு கூறப்படாத ஒரு வீடு, இந்த ரெண்டுக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா? உயிருள்ள வீடு, உயிர் இல்லாத ஒரு பாலடைந்த வீட்டுக்கு சமம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் எந்த வீட்டிலே அல்லாஹுவை நினைவு கூறப்படுகிறதோ அதுதான் உண்மையான உயிரோட்டமான உயிருள்ள வீடு, அங்குதான் நல்ல மக்கள் வாழ்கிறார்கள். எந்த வீட்டில் அல்லாஹுவை நினைவு கூறப்படாமல் ஷைத்தான்களை நினைவு கூறப்படுகின்றனோ அந்த வீடு, உள்ளே ஆட்கள் இருந்தாலும் உள்ளே மக்கள் வசித்தாலும் அது பாலடைந்த வீட்டிற்கு சமம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நம்முடைய வீட்டில அல்லாஹுவை நினைவு கூறப்படுகிற ஒரு சூழலை அங்கு நாம் உருவாக்கி இருக்கிறோமா? எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அல்லாஹுவை முதல் முதலாக அந்த வீட்டிலே நாம் நினைவு கூறுகிறோமா என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுவை நினைவு கூறப்படாமல் எப்படி இந்த வீட்டிலே நிம்மதி கிடைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது பாலடைந்த வீட்டிற்கு சமம். அல்லாஹுவை நம்முடைய வீட்டிலே நினைவு கூறுகிறோமா இல்லையா என்பதை நாம் முதல் முதலாக முடிவு செய்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்றைய நமது வீடுகள் எப்படி இருக்கின்றன என்று சொன்னால், டிவி, சினிமா, சீரியல், இன்னும் இன்டர்நெட் போன்ற நவீன சாதனங்களை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய வீட்டில் இருக்குமேயானால் உண்மையில் அந்த வீட்டில நிம்மதி கிடைக்குமா? அந்த வீட்டில ஒரு அமைதி ஏற்படுமா? நிச்சயமாக ஏற்படாது. அங்கு அல்லாஹ்வை நினைவு கூறப்படவில்லையே, ஷைத்தான்களை தான நினைவு கூறப்படுகின்றது என்றால் எப்படி நிம்மதி கிடைக்கும்? அன்பிற்குரியவர்களே, ஒரு காலத்தில் பெண்கள் எல்லாம், நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாம் டிவியே பார்க்க கூடாது என்று சொல்வார்கள். டிவி பார்ப்பது ஹராம் என்றும் கூட சொல்வார்கள். ஆனால் டிவியை பார்ப்பதோ நவீன சாதனங்களை பயன்படுத்துவதோ இஸ்லாம் தடுக்கவில்லை, மறுக்கவில்லை. ஆனால் எதை பயன்படுத்த வேண்டுமோ அதைத்தான் பயன்படுத்த வேண்டும். டிவியில நல்ல நல்ல நியூஸ்களை, செய்திகளை கேட்கலாம், மருத்துவ குறிப்புகளை அறிந்து கொள்ளலாம், உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இப்படி நல்ல விஷயங்களுக்காக டிவியையும் கணினிகளையும் மொபைல்களையும் பயன்படுத்துவதில் எந்த விதமான தவறு கிடையாது. ஆனால் நமது வீடுகளில் எப்படி பயன்படுத்தப்படுகின்றன? சினிமா பாடல்கள், அங்கு மியூசிக்கள், இதை பயன்படுத்துவதால் ஷைத்தான் அங்கு இன்னும் அவள் நினைவு அதிகமாக கூறப்படுகின்றதா இல்லையா? அப்படியானால் எப்படி அங்கு நிம்மதி கிடைக்கும்? நிம்மதியான ஒரு வீடு எனக்கு வேண்டும் என்றால், பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்றால், பெரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்திலே சொன்னார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஸஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ், லா தஜ்அலு புயூதக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை நீங்கள் பொது மையவாடிகளாக, கபர்ஸ்தான்களாக நீங்கள் ஆக்காதீர்கள் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்கரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ முதல்ல உங்களுடைய வீடுகளை கபர்ஸ்தான்களாக நீங்கள் ஆக்காதீர்கள் என்று சொன்னார்கள். அப்படியானால் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு நமது வீட்டிலே ஒரு அறை இருக்க வேண்டும், ஒரு பிரேயர் ரூம் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு வீட்டை நம்ம கட்டுகிறோம் என்று சொன்னால், அதற்காக பல பிளான்களை போடுறோம், நேற்று வரைகிறோம், கிச்சன் இவ்வளவு அழகாக இருக்க வேண்டும், பெட்ரூம் இவ்வளவு அழகாக இருக்க வேண்டும், இப்படி நம்முடைய வீடுகளின் பல திசைகளும் இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று அதற்கான தயாரிப்புகள், மற்ற வீடுகள் மற்ற இடங்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றன, இதையெல்லாம் பார்த்து முடிவு செய்யக்கூடிய நாம் நமது வீட்டில அல்லாஹுவை வணங்குவதற்காக ஒரு அறையை நாம் ஒதுக்கிறோமா? குர்ஆனை ஓதுவதற்கு, அல்லாஹுவை தொழுது வணங்கி வழிபடுவதற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு என்று ஒரு தனியாக பிரத்யேகமாக ஒரு அறையை நாம் இப்படி உருவாக்கி இருக்கிறோமா? அன்பானவர்களே, அப்படியானால் உங்களுடைய வீடுகளை மக்பரா, கபர்களாக நீங்கள் ஆக்காதீர்கள் என்று சொன்னார்கள். அப்ப கபர்களாக ஆக்காதீர்கள்னா என்ன அர்த்தம்? அங்கு வீட்டிலே தொழுகை பெண்கள் தொழுவதில்லை, பிள்ளைகள் குர்ஆன் அங்கு ஓதி கொடுக்க கற்றுக்கொள்வதில்லை, அல்லாஹ்வை வணங்கி விக்கிர் செய்யக்கூடிய ஒரு இடமாக அந்த வீட்டில இடம் பெறவில்லை என்றால் அது கபர் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் லா தஜ்அலு புயூதக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை நீங்கள் மக்பராக்களாக நீங்கள் ஆக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். நம்முடைய வீட்டில ஷைத்தான் இருக்குன்னு அர்த்தம். குர்ஆன் ஓதுனா, சூரத்துல் பக்கரா ஓதுனா ஷைத்தான் வெளியே போறான், விரண்டோடுறான். ஆனா ஒரேடியா விரண்டோடி வராமல் இருக்க மாட்டான், திரும்ப வருவான். ஒரு தடவை சூரத்துல் பக்கரா ஓதிட்டான் போயிடுவான், அதோட ஒரேடியா வரமாட்டான்னு கிடையாது, திரும்ப வருவான். அப்படியானால் தொடர்ச்சியாக சூரத்துல் பக்கரா வீட்டிலே ஓதப்பட வேண்டும். அப்படி ஓதப்படவில்லை என்றால் நம்முடைய வீட்டில ஷைத்தான் நம்மோடு எப்போதும் அமர்ந்து கொண்டிருக்கிறான், அதற்கு ஒரு இடத்தை நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய வீட்டில நிம்மதி கிடைக்குமா? நமது வீட்டில ஒரு அமைதி ஏற்படுமா? ஷைத்தானோடு நம்ம சேர்ந்து அமர்ந்து கொண்டிருந்தால் எப்படி நிம்மதி கிடைக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே முஸ்லிம்ல இப்னு மாஜாவுல அபூதாவூதுல ஒரு குறிப்பை பார்க்கிறோம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவர்கள் கூறினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து தெரிவித்தார்கள், சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா தகல ரஜுலு பைத்தஹு ஃபதகரல்லாஹ இந்த துஹூலிஹி وعند طعامه قال الشيطان لا مبيت لكم ولا عشاء சுல்லாய் சலாலாஹு சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தனது வீட்டிற்குள்ளே அவர் நுழைந்தால், எப்படி நுழைந்தால், நுழையக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவை விக்ர செய்து அல்லாஹுவை நினைவு கூர்ந்து நுழைந்தால் மட்டுமல்ல, வீட்டிலே உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடும் போது உணவு உட்கொள்ளும் போதும் அல்லாஹுவை நினைவு கூறினால், அப்பொழுது ஷைத்தான் சொல்வானான் மற்ற ஷைத்தான்களை பார்த்து, லா மபீதலக்கும் வலா அஷா, உங்களுக்கு இந்த வீட்டிலே தங்குவதற்கு இடமும் கிடையாது, உங்களுக்கு உணவும் கிடையாது என்று ஷைத்தான் மற்ற ஷைத்தான்களை பார்த்து சொல்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, வீட்டுல உள்ள நுழையும் போது நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறாம துஆவை ஓதாம நுழைந்தா, அதே மாதிரி சாப்பிடும் போது பிஸ்மில்லா என்று சொல்லாம நம்ம சாப்பிட்டோம் என்றால் ஷைத்தான் தங்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். மட்டுமல்ல, ஷைத்தானுக்கு சேர்த்து நம்ம சாப்பாடை கொடுக்கிறோம், அவனும் நம்மளோட சேர்ந்து சாப்பிட்டு இருக்கிறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இப்ப சிந்திச்சிருக்கவே முடியாது, இவ்வளவு நாளா ஷைத்தான் நம்மோட உட்கார்ந்துட்டு இருக்கிறானா, நம்மோட அவன் தங்கி கொண்டிருக்கிறானா, நமக்கு தெரியாமலே, நம்ம இப்படி சிந்திக்காமலே நாம அவனுக்கு உணவு விருந்து போட்டு சமைச்சு கொடுக்கிறோமா அப்படின்றத நம்ம அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம். அப்போ ஷைத்தான் நமது வீட்டில் அவனுக்கு தங்குவதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று இருக்குமே ஆனால், ஷைத்தானுக்கு நம்ம உணவு வழங்க வேண்டாம் என்று இருக்குமே ஆனால், வீட்டுக்குள்ள நுழையும் போதும் அல்லாஹ்வை நினைவு கூறணும், வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது சாப்பிடும் போது அல்லாஹ்வை நினைவு கூறினால், லாம் அபீதலக்கும் வலா ஆஷா, வீட்டுல சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் கிடையாது, தங்குறதுக்கு இடமும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தான் மற்ற ஷைத்தான்களை பார்த்து சொன்னான் என்பதை சொன்னார்கள். அதே மாதிரி வைலா தஹல ஃபலம் யஸ்குரில்லாஹ இந்த துஹூலிஹி கால ஷைத்தான் அத்ரக்துல் மபீத, وَإِذَا لَمْ يَذْكُرِ اللَّهَ عِنْدَ طَعَامِهِ قَالَ أَدْرَكْتُمُ الْمَبِيتَ وَالْعَشَاءَ. தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் நுழையும் போதும் சாப்பிடும் போதும் அல்லாஹுவை நினைவு கூறவில்லை என்றால் அதே ஷைத்தான் மற்ற ஷைத்தான்களை பார்த்து சொல்வானா, உங்களுக்கு இங்கே தங்குவதற்கு ஒரு நல்ல இடம் கிடைத்து விட்டது, உங்களுக்கு உணவு அருந்துவதற்கு நல்ல ஒரு உணவு இந்த வீட்டிலே உங்களுக்கு இருக்கிறது என்று ஷைத்தான் அவர்களுக்குள்ளேயே பேசிக் கொள்வான் என்றால், உண்மையில் எத்தனை காலம் நாம் ஷைத்தான்களுக்கு தங்குவதற்கு இடத்தையும் கொடுத்து அவர்களுக்காக விருந்தையும் கொடுத்து இப்படி நாம் எத்தனை நாட்களை ஓட்டியிருக்கிறோம். எனவே இப்பொழுதுதான் நமக்கு தெரிகிறது, என்னதான் வீடு சொகுசான வீடாக இருந்தாலும் ஆடம்பரமான வீடாக இருந்தாலும் தேவைகளுக்கு ஏற்ப நல்ல ஒரு விசாலமான வீடாக இருந்தாலும் சாப்பிடுவதற்கு எல்லா வசதிகளும் சகல வசதிகளும் இருந்தாலும் பிரச்சனைகள் ஏன் ஓய்வதில்லை என்ற ஒரு வழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் மூலமாக திட்டவட்டமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஷைத்தானை நாம் விரட்டவில்லை, அதுதான் இங்கு மிகப்பெரிய ஒன்று. எனவே அன்பானவர்களே, குர்ஆனை எடுங்கள், வீட்டில குர்ஆனை எடுத்து ஓதுங்கள், படியுங்கள், ஷைத்தான் ஓடி போயிடுவான். குர்ஆன் மிகப்பெரிய ஒரு ஆயுதம், சாதாரண ஆயுதம் கிடையாது. ஷைத்தானை விரட்டுவதற்கு குர்ஆன் வசனங்கள் வீட்டில ஓத 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 ஷைத்தான் ஓடி போயிடுவான், பிரச்சனைகள் ஓடி போய்விடும். இந்த வழிமுறையை நம்ம முதல்ல பின்பற்றணும். இரண்டாவது, வீட்டுக்குள்ள நுழையும் போது நல்ல முறையில போகணும். சில பேரை பார்க்கணும், சலாமும் சொல்றது இல்லை, ஒன்றும் சொல்றது இல்லை, அப்படியே வீட்டு நுழையிறது, ஆடு மாடு நுழைஞ்ச மாதிரி அப்படியே வீட்டு நுழைஞ்சோம்னா என்ன அர்த்தம்? சலாம் சொல்லணும். வீட்டுக்கு போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆவை சொல்ல வேண்டும் என்று கற்றுத்தந்தார்கள், அந்த துஆவை ஓதணுமா இல்லையா, வெளியே வரும்போது அப்படி வரணுமா இல்லையா, எதுவுமே இல்லை. அப்போ இப்படி இருக்கும்போது எப்படி நம்முடைய வீட்டில அமைதி இருக்கும், நிம்மதியான ஒரு வீடு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனது அன்பானவர்களே, நமது வீட்டில் தொழுகைக்காக வணக்கம் புரிவதற்காக ஒரு அறையை ஒதுக்கி விடுங்கள். அதற்காக ஒரு அறையை நீங்கள் ஒதுக்கி அங்கு அதிகமான விக்கர்களையும் குரான் ஓதுதலையும் அதிகப்படுத்துங்கள். இன்ஷால்லா நமது வீட்டில எல்லா பிரச்சனையும் ஓடி போயிடும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை பற்றி சொல்கிறார். وَأَوْحَيْنَا إِلَى مُوسَى وَأَخِيهِ أَن تَبَوَّآ لِقَوْمِكُمَا بِمِصْرَ بُيُوتًا وَاجْعَلُوا بُيُوتَكُمْ قِبْلَةً وَأَقِيمُوا الصَّلَاةَ وَبَشِّرِ الْمُؤْمِنِينَ. பத்தாவது அத்தியாயம் 87வது வசனம். அல்லாஹ் சொல்றான், நான் மூசாவை மூசா அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் மகிழ்ச்சியாக அறிவித்தோம், உங்களுடைய சமூகத்திற்காக மிஸ்ரில நீங்கள் வீடுகளை தயார் செய்து கொடுங்கள் என்று அவர்களுக்கு நாம் வகை செய்தியாக அறிவித்தோம். மேலும் உங்களுடைய வீடுகளை கிபுலாவாக வணங்கக்கூடிய ஒரு திசையாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள், மேலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு வகை அறிவித்தான். மூமின்களுக்கு நன்மாராயம் கூறுவீராக. இது அன்றைய காலத்தில் ரசூலுல்லாஹி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய சட்டம், எது, உங்களுடைய வீட்டை நீங்க தொழுகை இடமாக ஆக்குங்கள். அப்போ பெண்களை பொறுத்தவரையில் வீட்டுல தொழுவதுதான் சிறந்தது, பள்ளிவாசல்ல தொழுவது தவறு கிடையாது, யாரும் தடுக்க முடியாது. ஆண்களை பொறுத்தவரையில் பர்தான தொழுகை பள்ளிவாசலுக்கு தான் வந்து தொழ வேண்டும், மற்ற தொழுகைகள் வீட்டில தொழுவதுதான் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் வீட்டில தொழக்கூடிய ஒரு இடமாக நாம முதல்ல என்ன செய்யணும், உருவாக்கணும். அப்படி ஒன்று நாம திட்டமிட்டு அது போன்ற ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹுவை அந்த இடத்திலிருந்து வணங்க வணங்க நம்முடைய வீட்டில பிரச்சனைகள் அப்படியே ஓடிவிடும் என்பதிலே இரண்டாம் கருத்திற்கு இடம் இல்லை. எனவே அன்பானவர்களே, நம்முடைய வீட்டை குர்ஆனை போதிக்கக்கூடிய ஒரு இடமாக நீங்கள் ஆக்குங்கள். என்னதான் வெளியிலே மதரசாக்களிலே கல்லூரிகளிலே நம்முடைய பிள்ளைகளை ஓதுவதற்கு படிப்பதற்கு அனுப்பினாலும் பிராக்டிக்கலா செயல் வடிவம் எங்க கொடுக்க முடியும், வீட்டில தான் கொடுக்க முடியும். ஆசிரியர்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொல்வார்கள், ஆனால் செய்வதே வீட்டில தான். அவனுடைய தாய் அம்மா வாப்பா அவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும், அதை தான் செயல்முறைப்படுத்த முடியும். அப்படி நம்முடைய பிள்ளைகளை சின்ன வயசிலிருந்தே சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தையும் ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தையும் நம்ம என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் குர்ஆனுடைய வசனங்களை நம்முடைய மனைவிக்கு முன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னால் ஓதி தர்ஜமாவையும் வாசித்து இப்படி ஒரு சூழலை நம்முடைய வீட்டிலே உருவாக்கினால் நிச்சயமாக நம்முடைய வீடு நிம்மதியான ஒரு வீடு என்பதிலே இரண்டாம் கருத்திற்கு இடம் இல்லை. அன்பானவர்களே, இப்படி நம்முடைய வீட்டை ஒரு நல்ல ஒரு வீட்டாக நாம் உருவாக்கினால் இன்ஷா அல்லாஹ் நிம்மதியான ஒரு வீடு நம்முடைய வீடுதான் என்பதிலே இரண்டாம் கருத்திற்கு இடம் இல்லை. எனவே அன்பானவர்களே, வீட்டிலே பல பல பிரச்சனைகள் வருகின்றன என்று சொன்னால் ஷைத்தான்களுக்கு இடம் கொடுத்ததின் காரணமாகத்தான், ஷைத்தான்களை நம்முடைய வீட்டிலே தங்க வைத்ததின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது. அதே போன்று குடும்பத்திற்கு மத்தியிலே ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்கணும், கணவன் மனைவி இருவருக்கும் மத்தியில ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டும், விட்டு கொடுத்தல் இருக்க வேண்டும். ஏற்றத்தாழ்வான பேச்சுகள் பெருமை பேச்சுகள் அது நிறத்தால் அழகால் அறிவால் படிப்பால் இப்படி எந்த ஒரு வகையிலும் கணவன் மனைவிக்கு மத்தியில இந்த பேச்சுகள் நிச்சயமாக இடம் பெறவே கூடாது. அப்படி அல்லாமல் அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு ஜோடியை ஏற்படுத்தி தந்திருக்கிறான், எனவே அதை மனம் பொருத்தி கொண்டு அதை ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அப்படியே வாழ்க்கையை நல்ல முறையில சுமூகமாக தொடர்ந்தால் நம்முடைய வீட்டிலே எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அன்பானவர்களே, கணவன் மனைவி நிம்மதியாக இருந்தால் தான் உண்மையில் அந்த குடும்பமே நிம்மதியாக இருக்க முடியும். இருவருக்கும் மத்தியில பிரச்சனைகள் வந்தால் நிம்மதியாக வாழ முடியாது, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் போகும். ஏனென்றால் அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், உங்களை ஏன் தெரியுமா நான் ஜோடியாக படைத்திருக்கிறேன், நீங்கள் இருவரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக, அந்த பெண்ணிடமிருந்து நீங்கள் அமைதியை நிம்மதியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே நம்முடைய வீட்டிலே அவர்களோடு கணவன் மனைவி இருவரும் நல்ல ஒரு புரிந்துணர்வோடு இருக்க வேண்டும். இருவருக்கும் மத்தியிலே ஆலோசனைகளை கேட்க வேண்டும், ஆலோசனை பெற வேண்டும். கணவன் மனைவியிடத்தில், மனைவி கணவரிடத்தில் ஆலோசனைகள் பரிமாற வேண்டும். நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் கூட ஆலோசனைகளை கேட்கலாம், அவர்களிடத்திலும் கூட ஆலோசனை கேட்கலாம். அப்படி நம்முடைய வீட்டை உருவாக்க வேண்டும். அதே போன்று நல்ல நல்ல மனிதர்களை வீட்டிற்குள் வரவழைப்பதை ஆதரிக்க வேண்டும். தீயவர்களாக இருந்தால், கெட்டவர்களாக, கெட்ட நண்பர்களாக இருந்தால் அவர்களை நம்முடைய வீட்டிலே நுழைப்பதற்கு அனுமதி கொடுக்க கூடாது. அவ்வாறு கொடுத்தால் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் சீரழிவதற்கு அது மிகப்பெரிய ஒரு இடமாகவும் அது ஆகிவிடும். அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை மற்றவர்களோடு பழகுவதற்கு அவர்களை அப்படி உருவாக்க வேண்டும். மற்றவர்களோடு சேர விடாமல், இணைய விடாமல், பேச விடாமல் இப்படி தடுத்து வைத்தால் பிள்ளை ஒரு கோழைத்தனமாகத்தான் பிள்ளை வளருமே தவிர்த்து ஒரு நல்ல ஒரு எல்லோரோடும் நல்ல சகஜமாக பழகக்கூடிய, நான்கு அறிவுகளை பெருக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் திகழாது. எனவே இந்த ஒரு நிலையும் நம்முடைய குடும்பத்திலே வர வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஜின் என்ற சூரத்துல் நூஹ் என்ற அத்தியாயத்தின் இறுதி வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ரப்பி ஃபிர்லி ஒலி வாலிதைய ஒலி மன் தஹல பைத்திய முஃமினா ஒலி முஃமினீன வல் முஃமினாத். இப்படி துஆ செய்யும்படி அல்லாஹ் சொல்ற. எப்படின்னு சொன்னா, என் இறைவா, என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் என்னுடைய வீட்டிலே மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் நுழைந்தார்களே, அவர்களுக்குடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு துஆவை கற்று தந்திருக்கின்றான் என்றால், அப்போ நல்ல மூமின்கள், நல்ல மூமினான ஆண்கள், நல்ல மூமினான பெண்கள் வீட்டிலே நுழைகிறார்களே, அவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று கேட்கும் அளவிற்கு நல்லவர்களை வரவழைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே குறிப்பிடுகிறான். எனவே அன்பானவர்களே, நடந்தது நடந்து முடிந்தவைதான். இனிமேல் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வீட்டை நல்ல ஒரு வீடாக, இஸ்லாமிய வீடாக நாம் மாற்றுவோம். குர்ஆன் சுன்னாவை நம்முடைய வீடுகளில் அதை வைத்து அலங்கரிப்போம். நம்முடைய பிள்ளைகளை குர்ஆன் சுன்னாவை கொண்டு அவர்களை வளர்த்தெடுப்போம். ஷைத்தான்களை விரட்டுவோம். ஷைத்தான்களுக்கு தங்கக்கூடிய இடத்தை கொடுக்காமல், ஒரு இடம் கூட கொடுக்காமல் விரட்டுவோம். குர்ஆன் வசனங்களை அதிகமாக நம்முடைய வீட்டிலே ஓதுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளை அதிகமாக நம்முடைய வீட்டிலே பகிர்ந்து கொள்வோம். இப்படி இன்ஷா அல்லாஹ் இருந்தால் நம்முடைய வீடு ஒரு நல்ல வீடாக, நல்ல ஒரு இனிய இல்லமாக, இஸ்லாமிய வீடாக, அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வீடாக, அல்லாஹ் நிம்மதி தரக்கூடிய ஒரு வீடாக இன்ஷா அல்லாஹ் மாற்றுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்து அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு எனது இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்.